الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய இந்த முஹல்லா வாசிகளே, சங்கைக்குரிய ஆலிம்களே, மதிப்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய ஒரு மஸ்ஜித் வக்ஃபு செய்யப்படுகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். அல்லாஹுவின் அருளால் அந்த மஸ்ஜிதை கட்டியவர்கள், அல்லாஹுவிற்காக முஸ்லிம்களின் பொது பயன்பாட்டுக்காக அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை முஸ்லிம்கள் சிரமமில்லாமல் எல்லா நியமத்துகளோடு சௌகரியங்களோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மஸ்ஜிதை வக்ஃபு செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் புறத்திலிருந்து இந்த நல்ல அமலை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய முகத்திற்காக, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக செய்யப்பட்ட ஒரு நல்ல அமலாக இதை அவர்களுக்கு ஆக்கி அருள்வானாக. அவர்களுடைய மறுமையின் அந்த தராசிலே நன்மையின் தட்டை கணக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமலாக அவர்களுக்கும், அவர்களுடைய ஈமான் கொண்ட மூதாதையர்களுக்கும், ஈமானில் அவர்களுடைய சந்ததிகளாக வழிவருகின்ற மக்களுக்கும் ஆக்கி அருள வேண்டும். இதுபோன்ற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, பொருள் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, அவர்களெல்லாம் இது போன்ற நல்ல பாக்கியத்தை அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பை தருவானாக. ஆமீன் பிரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்ச நேரம் இன்ஷா அல்லாஹ் அமைதியாக இருந்து பேசப்படுகின்ற பேச்சுகளை கேட்டோம் என்றால் பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக சகோதரிகள் பக்கத்திலே சலசலப்பு இல்லாமல் ஒரு ஓரமாக எல்லோரும் அமர்ந்து கொண்டால், அதாவது சேர்ந்து அமர்ந்து கொண்டால், பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேச்சுகளையும் சப்தங்களையும் தவிர்த்துக் கொண்டால், மேலும் சொல்லப்படுகிற விஷயங்களை கவனித்து கேட்பீர்களாயின் இந்த பேச்சுகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிரயோஜனமாக அமையும். அல்லாஹு தஆலா படியாக்குவானாக. ஆமீன். ஹையர், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய மஸ்ஜிதிலிருந்து அந்த வாழ்க்கையை பிரித்து பார்க்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை மஸ்ஜிதிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. முஸ்லிம் மஸ்ஜித், அல்லாஹுவை வணங்கக்கூடியவன் முஸ்லிம், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் முஸ்லிம், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும், வணக்க வழிபாடுகளை வேறு யாருக்கும் கலப்பில்லாமல் அல்லாஹுவிற்கு பரிசுத்தமாக செய்பவன் முஸ்லிம். அந்த வணக்க வழிபாடுகள் பரிசுத்தமான முறையில் செய்யப்படுகிற இடம் மஸ்ஜித். ஆகவே மஸ்ஜிதிலிருந்து முஸ்லிமை பிரித்து பார்க்க முடியாது. மஸ்ஜித் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கிடையாது. மஸ்ஜித் இல்லாமல் முஸ்லிம்கள் வாழ முடியாது. குல் இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் நிறைவன் அல்லாஹுவிற்கே என் தொழுகை, என் வணக்க வழிபாடுகள், என் வாழ்வு, என் சாவு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம் வாயால் உறுதிமொழி வாங்குகிறான். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை நோக்கத்திலே, குறிக்கோளிலே, லட்சியத்திலே
அடிப்படையிலே தடம் புரண்டு விடக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு தொழுகையிலும் என் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இதை சொல்லிக் கொடுத்து உறுதிமொழி வாங்குகிறார். எப்படி தொழுகையிலே தக்பீர் கட்டும் போது, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளையும் அல்லாஹுவே சொல்லித் தருகிறார். பிறகு அடியானே, அப்படித்தான் மார்க்க அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்லித் தருகிறார்கள், விளக்கம் சொல்கிறார்கள். அடியான் அல்லாஹுவிடத்தில் அந்த நேரத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அடியானே, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், என் முன்னால் நீ அடிமையாக வந்து நின்றாய், என்னை புகழ்ந்தாய், இனி நீ என்னிடத்திலே உனது தேவையை கேட்க வேண்டும். உனது தேவையிலேயே மிகப்பெரிய தேவை உனக்கு ஹிதாயத்துடைய தேவை. எனவே ஹிதாயத்தை இந்த நேரத்திலே கேள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களை படைத்த இறைவனே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே, தீர்ப்பு நாளின் அதிபதியே, நேரான பாதையில் எங்களை நேராக வழி நடத்து. இஹ்தினா என்றால் நேர் வழி நடத்து. பிறகு அல்லாஹ்வை தக்கீர் செய்கிறான், அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், உறுதிப்படுத்துகிறான், நேரான பாதையில் நேர் வழியிலே எங்களை நடத்து. ஒருவன் நேரான பாதைக்கு வந்து விட்டான், ஆனால் பிறகு பிசகுகிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர் வழியை காட்டியதற்கு பிறகு, எங்களை நீ நேர் வழியில நடத்தியதற்கு பிறகு எங்களது உள்ளங்களிலே கூணலை ஏற்படுத்தி விடாதே. எத்தனையோ மக்கள் அல்லாஹுவை நம்பினார்கள், அல்லாஹுவை ஏற்றார்கள், தொழுதார்கள், ஆனால் சிந்தனையிலே தடுமாற்றங்கள் ஏற்பட்டன, குழப்பங்கள் ஏற்பட்டன. குர்ஆனை படிக்க படிக்க ஈமான் அதிகரிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு சந்தேக நோய் அதிகரித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை ஹதீஸை படிக்கும் போது ஈமானும் இறையச்சமும் அதிகரிக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் அதிகரித்தது. ஹதீஸுகளை மறுத்தார்கள், குர்ஆனை திரித்தார்கள், நேரான வழியில் இருந்து தடம் புரண்டார்கள். அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கேட்க சொல்கிறான், நேரான வழியிலே எங்களை எப்போதும் நேர்வழி நடத்தி செல்வாயாக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்லாஹுவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுத்தமான இடம் அல்லாஹுடைய மஸ்ஜித். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மஸ்ஜிதுகளை நிர்மாணிப்பதற்கு அவனுடைய அடியார்களின் மூலமாக அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்கிறான். முதல் ஏற்பாடாக அல்லாஹ்வுடைய வீடாகிய காபத்துல்லாஹ் இந்த பூமியிலே கட்டப்படுகிறது. இன்ன அவ்வல பைத்தின் வுதுஅ லின்நாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா. இந்த பூமியிலே அல்லாஹ்விற்காக மக்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட முதல் வீடு பக்கா என்ற அந்த மக்கா நகரிலே அமைக்கப்பட்ட வீடு. பிறகு தனக்காக அமைக்கப்பட்ட அந்த வீட்டை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புகழ்வதை பாருங்கள், முபாரக்கன். அந்த வீடு காபத்துல்லாஹ் அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட, அருள்களால் நிரப்பப்பட்ட வீடு அது. வஹுதன், நேர்வழி காட்டக்கூடிய வீடு. யாருக்கு? உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய வீடு. அந்த வீட்டை யார் தனது வீடாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். யூதர்கள் வேதம் கிடைக்கப்பட்ட பின்பு கூட காபத்துல்லாவை தங்களுடைய வீடாக, அல்லாவின் வீடாக அங்கீகரிக்க மறுத்தார்கள், வழிகட்டார்கள். கிறிஸ்தவர்கள் வேதம் கிடைக்கப்பட்டது, இறைத்துதரை பெற்றார்கள், ஆனால் அந்த வீட்டோடு அவர்களுடைய தொடர்பை அவர்கள் துண்டித்துக் கொண்ட காரணத்தால் கிறிஸ்தவர்களிடத்திலே சிலை வழிபாடு வந்தது, சிலுவை வழிபாடு வந்தது. ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதமுல் அம்பியா இமாமுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பினானே, அந்த நபியினுடைய உம்மத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்?
அவர்களுடைய தொடர்பை கவனித்து கேளுங்கள், அவர்களுடைய தொடர்பை காபத்துல்லாவோடு ஏற்படுத்தி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு ஏற்படுத்தி. அல்லாஹு தஆலா கூறுவதை பாருங்கள், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி யாருக்கு காபத்துல்லாவின் பக்கம் வருவதற்கு உடலால் பொருளால் வலிமை இருக்கிறதோ அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது காபத்துல்லாவிற்கு வந்து ஹஜ்ஜு என்ற வணக்கத்தை அல்லாஹுவிற்காக நிறைவேற்ற வேண்டும் என்பது. பிறகு அல்லாஹ் முடிப்பதை பாருங்கள் இந்த வசனத்தை, வமன் கஃபர், இந்த ஹஜ்ஜு என்ற வணக்கத்தை யார் மறுப்பார்களோ, மறுப்பார்களோ யாரை அல்லாஹ் சொல்கிறார், கவனித்து கேளுங்கள், யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் அலட்சியம் செய்கிறார்களோ, அதை தட்டி கழிக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா வமன் கஃபர, யார் ஹஜ்ஜை மறுப்பார்களோ என்று சொல்கிறார். புரியுதுங்களா? யாரை சொல்லவில்லை? ஹஜ்ஜு என்ற ஒரு கடமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரிப்பவர்களை சொல்லவில்லை. ஹஜ்ஜு கடமை என்பதை தெரிந்து உடல் பொருள் வலிமை இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லாமல் யார் தட்டி கழிக்கிறார்களோ அவர்களை சொல்கிறான் வமன் கஃபர, யார் நிராகரிப்பார்களோ அப்படிப்பட்டவர்களின் தேவை அல்லாஹ்விற்கு அறவே இல்லை. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். தப்சீர்களின் மூத்த இமாம், முஃபஸ்ஸிர்களின் மூத்த இமாம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். உமருல் ஃபாரூக் அந்த கடிதத்திலே என்ன குறிப்பிட்டார்கள்? கவர்னர்களே, அஜமி நாடுகளிலே, அதாவது அரபு அல்லாத அரபு அஜமி நாடுகளிலே கவர்னராக இருப்பவர்களே, அஜமிகளிலே யார் முஸ்லிம்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை நீங்கள் கவனியுங்கள். அவர்களுக்கு செல்வமும் இருந்து உடல் வலிமையும் இருந்து அவர்கள் உடனே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற புறப்பட்டு வரவில்லை என்றால் அவர்களை எல்லாம் நீங்கள் அஜமிகளாகவே, என்ன மதத்திலிருந்து வந்தார்களோ அந்த மதத்தை உடையவர்களாகவே கணித்துக் கொண்டு அவர்களின் மீது மீண்டும் ஜிஸியாவை விதித்து விடுங்கள், அவர்களை முஸ்லிம் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டாய ஒரு கடமை, ஒரு கட்டளை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் பிறப்பிக்கப்பட்டதென்றால், ஒரு முஸ்லிமுடைய தொடர்பு அல்லாஹ்வுடைய இல்லங்களில் தாய் இல்லமாகிய காபத்துல்லாவோடு எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும். சரி, அங்கே செல்வதற்கு வசதி இல்லை என்றாலும், ஒருவருக்கு உம்ராவோ ஹஜ் செய்வதற்கோ வசதி இல்லை என்றாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஸ்லிமுடைய தொடர்பை காபத்துல்லாவோடு எப்படி பசுமையாக்கி விட்டான் என்றால், கவனமாக கேளுங்கள், ஒன்று காபத்துல்லாஹுவையும் அந்த காபத்துல்லா இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கா மாநகரத்தையும் உள்ளத்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் நேசித்தாக வேண்டும். அவனுக்கு செல்வம் இல்லை, அவனுக்கு உடலும் வலிமை இல்லை, உடல் வலிமையும் இல்லை, அப்படி ஒரு காரணத்தால் காபத்துல்லாவிற்கு அவன் செல்ல முடியவில்லை என்றாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனுடைய அந்த இல்லத்தோடு எப்படி பசுமையான தொடர்புடையவர்களாக வைக்க விரும்புகிறான் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் ஏழையாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், பாமரனாக இருக்கட்டும், மக்காவிலே வசிக்கட்டும் அல்லது மக்காவிற்கு தூரமாக எத்தனை கண்டங்களை தாண்டி அவன் வசித்தாலும் சரி, அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருப்பது போன்று, ரப்பின் மீது பாசம் வைத்திருப்பது போன்று, அந்த ரப்புக்காக ரப்புடைய கட்டளையால் எழுப்பப்பட்ட அந்த பரிசுத்தமான இல்லத்தின் மீது ஒரு முஸ்லிமுடைய பாசம் நிலை கொண்டிருக்க வேண்டும், பிடிப்பாக இருக்க வேண்டும். அந்த காபத்துல்லாவின் மீது மட்டுமல்ல, அந்த காபத்துல்லா இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நகரத்தின் மீதும் பாதுகாப்பு பெற்ற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த நகரத்தின் மீது சத்தியமாக ஒரு ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அது மக்காவை தவிர வேறு ஊர் இல்லை சகோதரர்களே. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், நபியே இந்த ஊரின் மீது சத்தியம் செய்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊரை அல்லாஹ் எப்படி புனிதப்படுத்தினான் என்றால் அவலம் நுமக்கில் லஹு மஹரமன் அமினா, இது ஒரு ஹரம், கண்ணியம் நிறைந்தது, பாதுகாப்பு நிறைந்தது. அந்த காபத்துல்லாவில் மட்டுமல்ல, அந்த ஹரம் என்ற ஹுதூதுல் ஹரம் என்று சொல்வார்கள், நாலா திசைகளிலிருந்தும் அதற்கு எல்லையிடப்பட்டிருக்கிறது. அந்த மக்கா மாநகரத்தின் அந்த புனித எல்லைக்குள் ஒமை யூரித் ஃபீஹி பில்ஹாதின் பிஸுல்மின் நுஸிக்ஹு மின் அதாபின் அலீம், அந்த ஹரமுடைய புனித எல்லைக்குள் யாராவது கெடுதி செய்ய நினைத்தால், அத்துமீற நினைத்தால், ஒழுங்குமீற நினைத்தால் அவனுக்கு கடினமான வேதனையை நாம் சுவைக்க வைப்போம் உலகத்திலேயே. அப்ப ஒன்று கண்ணியத்திற்குரியவர்களே, காபத்துல்லாவை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தை நேசிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், எனது உம்மத் லா தஸாரு உம்மத்தி பிஹைரின் மா அஃதமு ஹாதல் பைத், எனது உம்மத் இந்த காபத்துல்லாவை அல்லாஹ்வின் வீட்டை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனது உம்மத் நன்மையிலே இருக்கும், சிறப்பிலே இருக்கும், சீராக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவையும் அந்த மக்கா நகரத்தையும் நேசித்ததை பாருங்கள். யா மக்கா இன்னக்கி அஹப்பு அர்தில்லாஹி இலைய, மக்காவே அல்லாஹ்வுடைய பூமிகளிலே எனக்கு மிக பிரியமான பூமி நீ, எனது சமுதாயம் என்னை உன்னிலிருந்து வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன், வேறு ஒரு ஊரிலே நான் குடியேறி இருக்க மாட்டேன் என்று அழுதவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து சென்றார்கள் சகோதரர்களே. அந்த அளவிற்கு மக்காவை நேசிப்பது, காபாவை நேசிப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. உபரி அல்ல, விரும்பினால் நேசிக்கலாம், விரும்பாவிட்டால் இல்லை என்பது கிடையாது, கடமையாக இருக்கிறது. கல்பு அங்கே இருக்க வேண்டும். சொல்வதை பாருங்கள், காபத்துல்லா மட்டுமல்ல, மக்கா மட்டுமல்ல, அந்த மக்காவிலே காபாவிலே வசிப்பவர்களை நேசிக்கும்படியாக மக்களுடைய உள்ளங்களை ஆக்கு என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆவில். அங்கு வசிப்பவர்களையே நேசிக்க வேண்டும் என்றால் ஏன் நேசிக்கிறோம் அங்கு வசிப்பவர்களை? உலகத்திலே ஏனைய நாடுகளிலே ஏனைய பகுதிகளிலே வசிப்பவர்களை விட மக்காவிலே வசிப்பவர்களை நேசிக்கும்படி உள்ளங்களை ஆக்கு திருப்பு அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்வதனுடைய காரணம் என்ன? காபத்துல்லாஹ்வுடைய புனிதம், அல்லாஹ்வுடைய ஊருடைய புனிதம். பலதுல்லாஹ் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஊர், அல்லாஹ்வுடைய வீடு. இரண்டாவது சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு கடமை அல்லாஹ் என்ன வைத்தான்? ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வஹைதுமா குன்தும் ஃபவல்லு வஜ்ஹகும் ஷத்ரா. முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் எனக்காக எங்கே தொழுகையை நிறைவேற்றினாலும் நீங்கள் காபத்துல்லாவை பார்த்துத்தான், அதன் திசையை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும். எனது அந்த மஸ்ஜிதை, அந்த அல் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கித்தான் உங்களது தொழுகை அமைய வேண்டும். இதிலிருந்து என்ன புரிகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு முஸ்லிமும் ஐங்கால நேரத்திலும், ஃபர்தான நேரங்களிலும், உபரியான நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை முன்னோக்கும் பொழுது அல்லாஹ் உனது வீட்டை முன்னோக்குகிறேன், உன்னோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, உனது மஸ்ஜிதோடு பழமையான வீடு, அதற்கு முன்னால் ஒரு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு என்று ஒன்று இல்லை பூமியிலே, அதுதான் முதல் வீடு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த வீட்டை முன்னோக்கும்படி கட்டளையிட்டு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு நெருக்கமாக்கி வைக்கிறான். கவனமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள், காபத்துல்லாவை நேசிக்க வேண்டும், காபத்துல்லா இருக்கக்கூடிய ஊரை நேசிக்க வேண்டும். மூன்றாவது என்ன? எங்கு தொழுதாலும் சரி காபத்துல்லாவை பார்த்துத்தான் தொழ வேண்டும். நீங்கள் ஒரு ரக்காத்து தொழுதாலும் சரி, ஆயிரம் ரக்காத்து தொழுதாலும் சரி, உங்களது முகம் உங்களது நெஞ்சு காபத்துல்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். காபத்துல்லாவிலிருந்து தொழுகையிலே ஒரு நொடி உங்களது உங்களது நெஞ்சு முகம் இப்படி பக்கம் திரும்பிவிட்டாலும் சரி, தொழுகை பாத்திலாகிவிடும். ஒரே ஒரு நேரம் தான், சஃபரிலே நபில் தொழுகையில் மட்டும் பிரயாணத்தில் இருந்தால் அனுமதி இருக்கிறது. வாகனம் எந்த திசையில் செல்லுகிறதோ அந்த திசையிலே முன்னோக்கி தொழுவதற்கு. அதை தவிர உள்ளூரிலே சாதாரணமாக நீங்கள் இருக்கும் பொழுது காபத்துல்லாவிலிருந்து முகத்தை திருப்புவதற்கு அனுமதியே கிடையாது சகோதரர்களே. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவின் பக்கம் ஒரு முஸ்லிமை திருப்பி, அந்த காபத்துல்லாவோடு ஒரு முஸ்லிமுடைய அந்த கல்பை திருப்பி, பிறகு இந்த பூமியிலே எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் கட்டப்படுகின்றனவோ அந்த மஸ்ஜிதோடு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பிணைத்து விடுகிறான், இணைத்து விடுகிறான், சேர்த்து விடுகிறான், ஒன்றிணைத்து விடுகிறான். எந்த முஸ்லிம் மஸ்ஜிதிலிருந்து விலகாமல், மஸ்ஜிதை விட்டு தூரமாகாமல், மஸ்ஜிதோடு தொடர்புடையவனாக இருக்கிறானோ அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் அன்பாலும் அல்லாஹ்வின் பயத்தாலும் பசுமையாக இருக்கும். அவனிடத்திலே ஏதாவது சிறு பெரு பாவங்கள் எப்போதாவது ஏற்பட்டுவிட்டாலும் உடனே தௌபா செய்து மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நல்ல விஷயங்களை கேட்டு உங்களது பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இது ஏதோ யாருக்கோ சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பள்ளியை பத்தி சொல்றாங்களே, நம்மளதான் இந்த காலத்துல பள்ளிக்கே விட மாட்டேங்கிறாங்களே, நமக்கு என்னன்னு சொல்லி இருந்துடாதீங்க. உங்களுக்கு உண்டான பார்ப்பு இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரும். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. ஏழு கூட்டத்தா, ஏழு வகுப்பா அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிழல் அளிப்பான். வேறு நிழலே இருக்காது அந்த நாளிலே. இங்கே அல்லாஹ் நிழல் அளிப்பான், அல்லாஹ்வுடைய அருஷுடைய நிழலை அவர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லும் போது, அந்த சஹீஹுல் புகாரியின் அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழு வகுப்பாரை எண்ணுகிறார்கள் பாருங்கள். அதிலே ஒருவர் தான் வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், கல்பு மஸ்ஜிதுகளிலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறதோ. அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். எப்படிப்பட்ட வாசகத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் தவிர, எங்கள் சகோதரிகளே, உங்களது பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களா? உங்களது கணவன் இப்படி இருக்கிறாரா? தந்தை இப்படி இருக்கிறாரா? இல்லை என்றால் அதற்கு தூண்டுங்கள். நீங்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், யாருடைய கல்பு மஸ்ஜிதிலே கட்டி தொங்க போடப்பட்டிருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், என்ன வாசகம் பாருங்கள். கல்பை எங்கேயாவது கட்டி தொங்க போட முடியுமா? வேற ஏதாவது உறுப்புனா கூட கட்டி வெட்டி எங்கேயாச்சும் தொங்க போடலாம். இஸ்லாத்தில் அப்படி உடலை சிதைத்துக் கொள்வதற்கு அனுமதியும் கிடையாது. வணக்க வழிபாடு என்ற பெயரிலே தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கோ காயப்படுத்திக் கொள்வதற்கோ இஸ்லாமில் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கல்பு பள்ளியிலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், சொல்ல சொல்ல இந்த வாசகத்தை நீங்களே யோசிக்கலாம். என்ன ஒரு கருத்து தாத்பரியத்தை, கருத்தாழத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள். ஒரு மூமின் சதா மஸ்ஜிதுடைய எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும், மஸ்ஜிதுடைய சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏன்? மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு. அங்கே பாவங்கள் நடப்பதில்லை, இபாதத் நடக்கிறது. அங்கே அல்லாஹ்வை மறப்பதில்லை, அல்லாஹ்வுடைய நினைவு அங்கே செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகிறது, தொழுகையிலே ஓதப்படுகிறது, தொழுகைக்கு வெளியிலே ஓதப்படுகிறது, அங்கே குர்ஆன் ஓதப்படுகிறது, ஜிக்ர் செய்யப்படுகிறது, மார்க்க இல்முகள் போதிக்கப்படுகின்றன. வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், அவன் வீட்டுக்கு வந்தாலும் அவனுடைய கல்பை மஸ்ஜிதிலே வைத்து விட்டு வருவான். அதாவது அந்த பரிசுத்தமான இல்லத்தோடு தனது உள்ளத்தை தொடர்பு படுத்தியவனாக, அந்த தொடர்பை கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தியவனாக, பாவங்களில் இருந்து தூரப்படுத்தியவனாக, நன்மைகளின் பக்கம் நெருக்கியவனாக இருப்பான். ஆகவேதான் சகோதரர்களே பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா செய்தான்? எப்படி செய்தான் தெரியுமா? ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதை விட்டு விலகி இருக்க முடியாது, மஸ்ஜிதிலிருந்து தூரமாக இருக்க முடியாது. அப்படி ஒன்றை அல்லாஹ் ஆக்கினான். ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கிய அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன் அந்த ஐந்து நேர தொழுகைகளை நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கேயே உங்களது வசதிக்கு ஏற்ப தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆக்காமல் மஸ்ஜிதிலே வந்து தொழுங்கள். மஸ்ஜிதிலே தொழக்கூடியவர்களோடு நீங்கள் ருக்கு செய்து சுஜூது செய்து தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு அண்டை வீட்டிலே யாராவது ஒருவன் இருந்தால், மஸ்ஜிதிற்கு அருகாமையிலே ஒருவன் இருந்தால், அவனுடைய ஃபர்லு தொழுகை மஸ்ஜிதிலேயே தவிர வேறு எங்கும் ஜாயிஸ் இல்லை. எனவே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யார் மஸ்ஜிதிற்கு அருகிலே இருந்து கொண்டு மஸ்ஜிதிலே தொழாமல், மஸ்ஜிதிலே ஜமாத்தோடு தொழாமல் வீட்டிலே தொழுகிறார்களோ அவர்களது தொழுகை ஜாயிஸ் இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மதஹபிலே ஜமாத்துடைய தொழுகை ஃபர்வாகும், ஜமாத்துடைய தொழுகை ஃபர்வாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள் பாருங்கள். பள்ளியில் இருந்து அவன் தூரமாக இருக்கக்கூடாது, மஸ்ஜிதில் இருந்து அவன் தூரமாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் தங்களது சஹீஹிலே, எனது உள்ளம் நாடுகிறது, அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு இக்காமத்து சொல்லி தொழுகை நடத்துவதற்கு மஸ்ஜிதிலே ஏற்பாடு செய்துவிட்டு மதீனாவின் தெருக்களுக்குள்ளே சென்று யார் தக்க காரணம் இல்லாமல் தங்களது வீடுகளில் தொழுகிறார்களோ அவர்களை அவர்களது வீட்டோடு நான் எரித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே பெண்களும் குழந்தைகளும் இல்லை என்றால் நான் இதை செய்து விடுவேன். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கு மஸ்ஜிதுடைய தொடர்பை வலியுறுத்துகிறார்கள் பாருங்கள். ஒரு கண் தெரியாத சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கண் தெரியாது, மஸ்ஜிதிற்கும் எனக்கும் இடையிலே தூரம் இருக்கிறது, அங்கே சில பள்ளங்கள் இருக்கின்றன, ஓடைகள் இருக்கின்றன, இரவு நேரங்களிலே அவற்றை கடந்து வர வேண்டும், மழை நேரங்களிலே அங்கே தண்ணீர் ஓடும், அதையும் தாண்டி வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன், நான் ஜமாத்து தொழுகைக்கு வர வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட ஆரம்பத்திலே, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமா உனக்கு, சிரமமா, பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். அவர் திரும்பி செல்கிறார், திரும்பி சென்றவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், இங்கே வாருங்கள் என்று. அவர் திரும்ப வருகிறார், கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, ஹல் தஸ்மஉ நிதா, மஸ்ஜிதிலே அல்லாஹு அக்பர், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அந்த அழைப்பை நீர் செவிமடுக்கிறீரா என்று கேட்கிறார்கள். அந்த தோழர் சொல்கிறார், ஆம் யா ரசூலுல்லாஹ், அஸ்மஉ நிதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் கண்டிப்பாக நீ மஸ்ஜிதிலே வந்து தொழுகை நடத்தித்தான் ஆக வேண்டும், தொழுதுத்தான் ஆக வேண்டும். யா அல்லாஹ், ஒரு கண் தெரியாதவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை, இரவிலே சிரமப்படுவேன், மழையிலே சிரமப்படுவேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்திலே இதற்கு மேல் உனக்கு அனுமதி இல்லை, வந்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் இங்கே எதை உணர்த்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதிலிருந்து விலகி இருக்க முடியாது, தூரமாக இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே முஸ்லிம்களோடு அவர் நிற்க வேண்டும், முஸ்லிம்களோடு தோள் ஓட்டி, புஜம் ஓட்டி, நெருக்கமாக பாதங்களோடு பாதங்கள் இணைத்து அவன் நிற்கும் போது ஏழை, எளியவர், எதீம், அனாதை என்று சமுதாயத்தின் அத்தனை தரப்பு மக்களோடு அவன் நின்று அல்லாஹுவை வணங்கும் போது இவர்களுடைய சகோதரத்துவம், அல்லாஹ்வின் அடிமைகளில் ஒரு அடிமையாக தன்னை பார்ப்பது, அல்லாஹ் தனக்கு கொடுத்த நேமத்தை இவர்களோடு பகிர்ந்து கொள்வது, அல்லாஹ்விற்கு முன்னால் எல்லோரும் சமம், இப்படித்தான் நாளை மறுமையிலே ஒரு நாள் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கப் போகிறோம் என்று நினைப்பு, இப்படி அல்லாஹு தஆலா மஸ்ஜிதோடு முஸ்லிமுடைய தொடர்பை கொண்டு வருகிறான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதோடு தொடர்புடையவனாக இருக்கும் போது அவனுடைய உள்ளம் மென்மையாக இருக்கும், அவனுடைய குணங்கள் நல்ல குணங்களாக இருக்கும், நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். இன்று நமது தாய்மார்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் தாய்மார்கள் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் கெட்டுவிட்டார்கள், சிகரெட் குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், என்னென்னமோ பழக்கங்கள் இருக்கின்றன, கெட்டவர்களோடு சுற்றுகிறான் என்றெல்லாம் கடைசி நேரங்களிலே புலம்புவார்கள். அவர்கள் கை சேதப்பட்டு சொல்வார்கள். என்ன காரணம் அதற்கு? ஆரம்பத்திலேயே அவனை மஸ்ஜிதுக்கு அனுப்பி நல்லவர்களோடு தொடர்புடையவனாக அவனை ஆக்கியிருந்தால் தீயவர்களின் தொடர்பு அவனுக்கு கிடைத்திருக்காது. மஸ்ஜிதிற்கு நமது பிள்ளைகள் ரெகுலராக தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு அங்கே அவர்களுடைய வளர்ச்சி வளர்ப்பு ஈடுபாடு இல்லாத காரணத்தால் சகோதரர்களே அவர்களுக்கு தீயவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டது, எனவே தீயவர்களாக மாறினார்கள். எனவே உங்களது பிள்ளைகளை சகோதர சகோதரிகளே மஸ்ஜிதுடைய தொடர்புடையவர்களாக ஆக்குங்கள். நபி தோழர்கள் அப்படித்தான் தங்களது பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவார்கள், தங்களது பிள்ளைகளை மஸ்ஜிதிலே வைத்திருப்பார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், ஃபர்லு தொழுகையிலே நபி அவர்கள் சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரனார் ஓடி வந்து அப்படியே மேலே உட்கார்ந்து கொள்கிறார் பாட்டனாரின் மீது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள். பின்னாடி உள்ள சஹாபில ஒரு சஹாபிக்கு சந்தேகம் ஆகி போச்சு, என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரமா அல்லாஹு அக்பர் சொல்லாம இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு பிரச்சனையில எந்திரிச்சு போயிட்டாங்களா, ஏதாச்சும் ஆயிருச்சா என்று அவர் தலையை தூக்கி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் தெரிகிறது. திரும்ப அவர் குனிந்து கொண்டார். சரி, எல்லாம் சலாம் கொடுத்து போனவுடன் அந்த சஹாபி போய், யா ரசூலல்லா, என்றும் இல்லாத அளவுக்கு இன்று நீண்ட சுஜூது செய்தீர்களே என்று கேட்கும்போது நபி சொன்னார்கள், எனது பேரன் என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தான், அவனுடைய ஆசையை அவன் முடிக்கின்ற வரை நான் அவனை அவசரப்படுத்த நினைக்கவில்லை. எப்படி மஸ்ஜிதோடு அந்த குழந்தைகளுக்கு தொடர்பு இருந்தது பாருங்கள். குர்ஆனை படிப்பதற்கு மஸ்ஜிதுக்கு அனுப்புவார்கள், ஹதீஸை படிப்பதற்கு மஸ்ஜிதுக்கு அனுப்புவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே குர்ஆனை போதிக்கக்கூடிய உலமாக்கள் சஹாபிக சஹாபாக்களிலே மஸ்ஜிதிலே எப்போதும் இருப்பார்கள். யாராவது இஸ்லாமிற்கு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து வந்து, ஃபக்கிஹு அகாகும் ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்க ஞானத்தை இந்த சகோதரருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலிம் ஜமாஅத்தோடு அந்த கற்றறிந்த சஹாபாக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களது சபையிலே உட்காரும்படி சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மஸ்ஜித் மூமினுடைய அந்த ஈடுபாட்டுடைய இடம். இங்கே அவனுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகின்றன, இங்கே அவனுடைய குணங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகின்றன, இங்கே அவனுக்கு நல் உபதேசங்கள் செய்யப்படுகின்றன. எந்த சமுதாயத்திலே முஸ்லிம்கள் மஸ்ஜிதுடைய தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, மஸ்ஜிதோடு பிணைப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அந்த சமுதாயம் நேர்மையான ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த போன்ற மஸ்ஜிதுகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுகளை எப்படி பயன்படுத்துவது? அங்கே ஒரு அடிப்படை இருக்கிறது சகோதரர்களே. பொதுவாக இன்று நமது காலகட்டத்திலே எப்படி மஸ்ஜிதை ஆக்கிவிட்டார்கள் என்றால், 5 நேர தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திறப்பது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பூட்டி விடுவது. இது பெரும்பாலும் நமது மஸ்ஜிதுகளிலே இல்லா மாஷாலா சில இப்படித்தான் மஸ்ஜிதை பராமரித்து வருகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, மஸ்ஜிதை பராமரிப்பது என்றால் என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெயிண்ட் அடிச்சிருவாங்க, பாய் மாத்திடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, நல்ல சுத்தமா ஃபிரஷ் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. இதை பராமரிப்பது இத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். மூன்றாவது என்ன? பள்ளிக்கு நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு காசு பணங்களை செந்தா பண்ணி வைத்துக் கொள்வார்கள். இதுதான் பள்ளியை பராமரிப்பது நிர்வாகிப்பது என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. இது பள்ளியை பராமரிப்பது நிர்வகிப்பதனுடைய ஒரு சின்ன பகுதி. அதிலும் இந்த முதலாவதாக ஒன்று இருக்கிறது, அதாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திறக்கிறது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பூட்டுறதுன்னு அப்படி ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு அமைப்பு இஸ்லாமிய வரலாறிலே இல்லை சகோதரர்களே. அப்படி ஒரு அமைப்பு இஸ்லாமிய வரலாறிலே இல்லை. இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரை மஸ்ஜித் என்பது 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய முஸ்லிம்களின் தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய, முஸ்லிம்களின் பிரச்சனைகள் அலசப்படக்கூடிய, முஸ்லிம்களுடைய காரியங்கள் நிர்வகிக்கப்படக்கூடிய, முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளும் கல்விகளும் அங்கே பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு பாசறையாகத்தான் மஸ்ஜித் இருந்து வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மஸ்ஜிதிற்கு அங்கே வாசல்கள் இருந்தனவா, அங்கே பூட்டுகள் இருந்தனவா? இந்த வாசல்களும் பூட்டுகளும் எப்போது வந்தது? மஸ்ஜிதிலே விலை மதிக்க முடியாத அல்லது விலை உயர்வான பொருட்களை வைத்த போது, முஸ்லிம்களுடைய முஹல்லாவிலேயே திருடர்களுடைய பயம் அதிகமான போது அங்கே கதவுகளின் நிர்பந்தம், பூட்டுகளின் நிர்பந்தம் என்று வந்தது. அங்கே முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக வணக்க வழிபாட்டை கொண்டும் ஏனைய நற்காரியங்களை கொண்டும் ஈடுபாட்டிலே இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது சகோதரர்களே. இன்று பொதுவாக ஐந்து நேர தொழுகையோடு நிறுத்திக் கொள்கின்ற காரணம் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மஸ்ஜிதுடைய அந்த ரூஹானியத்தை, அந்த உயிரோட்டத்தை எடுத்து விடுகிறது. பெரும்பாலும் நான் யாரையும் குறை சொல்கிறேன் நினைத்துக் கொள்ளாதீர்கள். பொதுவாக இன்று ஒரு சிறிய சம்பளத்திற்காக நிர்ணயிக்கப்படக்கூடிய இமாம்களுடைய நிலை, பொதுவாக இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லிக் கொள்கிறேன், சமுதாயத்திலேயே அதிகமான சம்பளம், ஒரு பெரிய எம்டி படித்த டாக்டருக்கு நீங்க என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அதை விட அதிகமாக உங்களுடைய முஹல்லாவுடைய இமாமுக்கு நீங்க கொடுக்கணும், அப்பதான் மஸ்ஜித் உருப்படும், உம்மத்து உருப்படும். ஆனா இன்றைக்கு அரசாங்கத்தில் கடைநிலை ஒரு பிரிவுனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தை விட குறைவான சம்பளம் ஒரு இமாமுக்கு கொடுக்கும் பொழுது இந்த உம்மத்து உருப்படுமா உருப்படாதா நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க. ஏன் ஒரு இமாம வைக்கிறாங்க 3000 ரூபாய் சம்பளம் தரோம், எப்படி கட்டுப்படிய? அதுக்கப்புறம் மேல் வருமானத்தில் நீங்க பாத்துக்கங்க. அவரையே வழிகெடுக்கிறார்கள், தவறான விஷயத்தை உம்மத்துக்கு போதி, அனாச்சாரங்களை உம்மத்துக்கு கற்பி என்பதாக அவனை நிர்பந்தத்திற்கு ஆளாக்குகிறார்கள். ஆரம்பத்தில் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிற அந்த வாலிபர்கள் கூட கடைசியில பஞ்சத்தினால், வறுமையினால், வேறு வழி இல்லாமல் பலவிதமான சடங்குகளை செய்துதான் இந்த உம்மத்திடமிருந்து நாம் வருவாயை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள் சகோதரர்களே. இதற்கு காரணம் என்ன? இந்த உம்மத்திலே செல்வம் உள்ளவர்கள், இந்த உம்மத்திலே மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இந்த உம்மத்திலே தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த மூத்த குடிமக்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு அந்த பள்ளியினுடைய தரத்திற்கு, அந்த முஹல்லாவினுடைய தரத்திற்கு எவ்வளவு அதிகமாக சம்பளம் கொடுக்க முடியுமோ, நீங்கள் ஒரே ஆளுடைய தலையிலே அந்த சம்பளத்தை நீங்கள் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஹல்லாவிலே எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள்? ஏன் இன்று 1000 ரூபாய் ஒரு 20 வீட்டிலிருந்து கலெக்ஷன் செய்ய முடியாது? 1000 ரூபாய் தர்மம் என்பது ஒரு சாதாரண ஒரு நடுத்தர பணக்காரர் கூட மனம் வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு 20 வீட்டிலிருந்து 1000 ரூபாய் வாங்கினால் 20000 ரூபாய் ஒரு சாதாரண அடிப்படை இமாமுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம். ஒரு மஸ்ஜிதுக்கு குறைந்தது 10000த்தில்தான் சம்பளம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இருந்தா நல்ல அதான் சொல்லக்கூடிய நல்ல உற்சாகம் உள்ள வாலிபர் கிடைப்பார். இப்ப மஸ்ஜிதுக்கு என்ன சம்பளம்? 2500 ரூபாய். அது இப்படியான பெரிய பள்ளியா இருந்தா 3500 ரூபாய். அப்படின்னா யாரு கிடைப்பா? வேற வழி இல்லாம சமுதாயத்தில் கைவிடப்பட்டு வேற வேலையே செய்ய முடியாத அளவுக்கு யார் இருப்பாரோ அவர் தான் மோதினார் வேலைக்கு வருவார். அப்படி வந்தாலும் அவரால் பாங்கு சொல்ல முடியுமா? அவர் பாங்கு சொல்றதுல தூங்கிட்டு இருக்கிறவர் இன்னும் தான் தூங்குவார். அந்த அதானை கேட்டு, அதானின் அந்த ஊரோட்டத்தை கேட்டு மக்கள் ஓடோடி வர வேண்டும் பள்ளிக்கு. அந்த அதானிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ளத்திலே இறங்க வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சுற்றி உள்ள காஃபிர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும், இது என்ன ஒரு முழக்கம் வழங்கப்படுகிறது. ஆனால் எங்கே அதானிலே உயிரோட்டம் இருக்கிறது? அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இன்று அதான் இருக்கிறது, இன்று அதான் இருக்கிறது, ஆனால் பிலாலுடைய அதான் இல்லை. இன்று அதான் இருக்கிறது, பிலாலுடைய அதான் இல்லை. அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதிலே என்னென்ன அமல்களை கொண்டு நீங்கள் நிரப்பமாக்க வேண்டும்? அந்த ஒரு இமாம், அந்த ஒரு முஅத்தின், அதுபோன்று மஸ்ஜிதிலே ஒரு முஅல்லிம், மஸ்ஜிதிலே ஒரு மதரசா, காலை மாலை என்று மட்டுமல்லாமல் அன்று அந்த முஹல்லாவிலே உள்ள ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், வயோதிகர்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய நேரங்களுக்கு ஏற்ப ஒரு முழு நேர கல்வி வகுப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் முஹல்லா செழிப்பாக ஆகும். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பருவத்தில் குர்ஆனுடைய வார்த்தைகளை பயிற்றுவிப்பதோடு கொண்டு மட்டும் மஸ்ஜிதுடைய பொறுப்பு நீங்கி விடாது. மஸ்ஜிதுடைய பொறுப்பு அது ஆரம்ப கட்டம், அது ஆரம்ப கல்வி நிலை. அதற்கு பிறகு அவன் படிக்க ஆரம்பிக்கும் போது, அவனுக்கு விவரம் புரியும் போது, அவன் படிப்பதோ குஃப்ரை இறை நிராகரிப்பை, அவன் படிப்பதோ இணை வைப்பை, அவன் படிப்பதோ அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் எதிரான கல்வி சாலைகளிலே அங்கு அந்த கல்வி திட்டங்களை படிக்கும் போது அவன் உருவாகி வரும்போது அந்த முஸ்லிமால் நீங்கள் என்ன நன்மையை எதிர்பார்ப்பீர்கள்? சமூக நன்மையை, சமுதாய நன்மையை, சீர்திருத்தத்தை எதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவர்கள், அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலே ஒரு நேரம் என்றால் கண்டிப்பாக முஹல்லாவிலே உள்ள மஸ்ஜிதின் கல்வி வகுப்புக்கு அவர்கள் வர வேண்டும். அங்கே அவர்களுக்கு என்ன போதிக்க வேண்டும்? முதலிலே இஸ்லாமிய கொள்கை, குர்ஆனிலிருந்து, சுன்னாவிலிருந்து, கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களின் வாழ்க்கையிலிருந்து, சங்கைக்குரிய தாபியங்களின் வாழ்க்கையிலிருந்து, மதிப்பிற்குரிய இமாம்களின் வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கைகள், அஹ்லு சுன்னாவுல் ஜமாஅவுடைய கொள்கைகள், அல்லாஹ் என்பவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனுடைய பண்புகள் என்ன, எப்படி நாம் அவனை வணங்க வேண்டும், மறுமை என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, சிராத் என்றால் என்ன, ஹஷர் என்றால் என்ன, கபர் என்றால் என்ன என்ற அந்த கைபுடைய கொள்கைகள் அவனுக்கு பயிற்றுவிக்கப்படும். அவனுக்கு அஹ்லாக், நற்குணங்கள், பிறந்ததிலிருந்து ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணங்கள் போதிக்கப்பட வேண்டும். இந்த சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? காஃபிர்கள் அவர்களுடைய மாணவர்கள் கல்லூரிகளிலே எப்படி ரேகிங் என்று பிற மாணவர்களை இம்சித்து இன்பம் காணுகிறார்களோ அந்த குற்றத்திலே முஸ்லிம் மாணவர்களும் சிக்குகிறார்கள். அந்த குற்றத்திலே முஸ்லிம் மாணவர்களும் சிக்குகிறார்கள். ஏன்? முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய, மெஜாரிட்டியாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் கூட அந்த ரேகிங் என்ற பிற மாணவர்களை இம்சிப்பது, பரிகாசம் செய்வது என்ற கொடுமை நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? அந்த முஸ்லிமுக்கு சரியான நற்பண்புகளுடைய போதனை அவனுடைய மஸ்ஜிதிலிருந்தோ அல்லது அவனுடைய தாயிடம் இருந்தோ போதிக்கப்படவில்லை. எந்த ஒரு சமுதாயத்திலே அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி, முஸ்லிம் யார் தெரியுமா, அவனுடைய கரத்தினால், அவனுடைய நாவினால் எந்த பிற முஸ்லிம்களுக்கு தீங்கு தரவில்லையோ அவன்தான் முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் யார் தெரியுமா, அவன் பிறரை பரிகாசம் செய்ய மாட்டான், பிறரிடத்திலே தர்க்கம் செய்ய மாட்டான், பிறரை ஏற்க மாட்டான், பிறரை சபிக்க மாட்டான், பிறரிடத்திலே சண்டை செய்ய மாட்டான், பிறரின் பொருளை அனுமதியின்றி எடுக்க மாட்டான் என்ற பண்புகள் அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் இன்று நமது வாலிப சமுதாயம் ஒரு மோசமான ஒரு சமுதாயமாக உருவாகி இருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிதியத்திற்குரியவர்களே, அஹ்லாக் அங்கே போதிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒன்றை சொல்கிறேன், இன்று கல்லூரிகளிலே காலேஜுகளிலே படிக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் கொஞ்சம் படித்து செல்வத்தை பார்த்தவுடன் தாய் தந்தைகளை புறக்கணித்து விடுகிறார்கள், உறவுகளை புறக்கணித்து விடுகிறார்கள், உறவுகளை மறந்து விடுகிறார்கள், சமுதாய பெரியவர்களை மதிப்பது கிடையாது, சமுதாய அமைப்புகளை, மஸ்ஜிதனுடைய அந்த ஒருங்கிணைப்பை அவர்கள் மதிப்பது கிடையாது, மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது, அலட்சிய போக்கு, எடுத்தறிந்து பேசுகின்ற போக்கு, அவமரியாதை செய்வது, இவருக்கு என்ன தெரியும், பெருசா பேச வந்துட்டார். ஏன்? அவர்களுக்கு நற்குணங்கள் போதிக்கப்படவில்லை. எந்த சமுதாயத்திலே நபியின் பொன்மொழி மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா வலம் யுபஜ்ஜில் ஆலிமீனா ஃபலைஸ மின்னா, நமது சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டி, நமது பெரியவர்களுக்கு மதிப்பளித்து, நமது ஆளுங்களுக்கு கண்ணியம் யார் கொடுக்கவில்லையோ அவன் நமது சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல என்ற அந்த நற்பண்பு அடிப்படையிலேயே ஆழமாக பயிற்றுவிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு அடிப்படை கொள்கையாக அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்குமானால் நமது வாலிபன் இப்படி உருவாகி இருப்பானா? யோசித்து பாருங்கள், கவனித்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை சொன்னார்கள்? சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், பெரியவர்களை மதிங்கள், ஆளுங்களுக்கு கண்ணியம் கொடுங்கள், இல்லை என்றால் நமது சமூகத்தை சேர்ந்தவரே அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அண்டை வீட்டாருக்கு நோவினை தருபவர், அண்டை வீட்டாரோடு சண்டை செய்பவர் முஸ்லீமே கிடையாது, மூமினே கிடையாது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பண்புகள் மஸ்ஜிதிலே ஆழமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும், பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். பிறகு தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி எல்லாம் குர்ஆனுடைய வெளிச்சத்திலே, ஹதீசுடைய வெளிச்சத்திலே பாடங்களாக தொகுக்கப்பட்டு மக்களுக்கு ரெகுலராக தொடர்ந்து பயிற்றுவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு மஸ்ஜிதில் எப்போதும் அழைப்பு பணியினுடைய ஒரு இல்லம் இருக்க வேண்டும். மஸ்ஜிதை சுற்றி உள்ள மாற்றார்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வது. எத்தனை மஸ்ஜிதுகளிலே பாருங்கள், மஸ்ஜிதிலிருந்து தொழுந்து தொழுது விட்டு வரக்கூடியவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய துவாவை வாங்குவதற்காக வரிசையாக நிற்பார்கள். அந்த துவாவின் மூலமாக நமது குழந்தைகளுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் நாம் மஸ்ஜிதிலே வரவழைத்து, அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், நீங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த விஷயங்களை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம், கேளுங்கள் என்று சொன்னால் எத்தனை மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள். நாம் எதை கொண்டு பலம் பெற முடியும் சகோதரர்களை, யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அடியார்களை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறான். நபியே, அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான், மூமின்களை கொண்டு அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். இன்று மாற்றார்கள் என்ன சதி வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், நாம் இந்த அழைப்பு பணியை கையில் எடுத்து நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்லி ஒருவராக இருவராக குடும்பமாக அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு மஸ்ஜிதிலே இடம் கொடுத்து அவர்களை அரவணைத்தோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு சரியான உழைப்பு நடக்குமேயானால் 25 வருஷத்துக்குள்ளார 950 ஆண்டுகால முஸ்லிம்கள் ஆட்சி செய்து மாறாத காபிர்கள் 25 ஆண்டுகாலங்களிலே இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். சகோதரர்களே, மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நாம் மெஜாரிட்டியாக மாற முடியும். எதை கொண்டு? அழைப்பு பணியை கொண்டு, தாவாவை கொண்டு. இந்த குர்ஆன் முஸ்லிம்களுடைய வீடுகளிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன, மஸ்ஜிதுகளிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை சிறந்து படித்து சொல்லுங்கள். குல் 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 என்று நூற்றுக்கணக்கான இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறானே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதுன் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் தஆலவ இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும். நபியே, அந்த காஃபிர்களை பார்த்து சொல்லுங்கள். நபியே, யஹூதிகளை பார்த்து சொல்லுங்கள். நபியே, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுங்கள். நபியே, சிலை வணங்கிகளை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் தொழுகையிலே, குர்ஆன் ஓதுவதிலே மட்டும் நிறுத்திக் கொண்டு வெளி வாழ்க்கையிலே அதை நாம் எடுத்துச் சொல்லவில்லை என்றால் அதனுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆகுவோமா? சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், ضرب مثل فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وان يسلبهم ذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. மக்களே, செவிதாக்கி கேளுங்கள். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று கூடினாலும் சரி ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைப்பதென்ன? தங்கள் கடவுளுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற உணவு பதார்த்தங்களில் ஒரு பருக்கை அவர் அந்த ஈக்கள் பறித்து சென்றாலும் அதை கூட பிடுங்க முடியாது என்று அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறானே, நாம் இதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாம். நபியை நீங்கள் உங்களை சொல்லுங்கள், உலக மக்களே நான் உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய தூதர் என்று. அந்த தூதரை நாம் மட்டும் பூட்டி வைத்துக் கொள்கிறோம். எப்படி அல்லாஹ் அந்த தூதருக்கு என்ன சொல்கிறார்? யா ஐயுஹன்னா இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். ஹுதல்லில் ஆலமீன், ஹுதல்லின்னாஸ், உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வேதம் வந்திருக்கிறார், அதை நாம் மட்டும் அடைத்து வைத்துக் கொள்வது, நாம் மட்டும் சுருக்கி வைத்துக் கொள்வது எப்படி நியாயமாகும்? சகோதரர்களை, யோசித்து பாருங்கள். ஆக இந்த அடிப்படைகளிலே மஸ்ஜித் இயங்குமையானால் முஸ்லிம்கள் மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருந்து மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தி மஸ்ஜிதிலே பணி செய்யக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உயர்வு கொடுப்பான். ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி முடிக்கின்றேன் சகோதரர்களே. முந்தைய காலங்களிலே இமாம்களுக்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் இருந்தது, சமுதாயத்திலே நல்ல மதிப்பு இருந்தது. இன்றைய காலத்திலே சகோதரர்களே, வருத்தத்தோடு சொல்கிறேன், உங்கள் முன்னால் சொல்வதிலே நான் சற்று வெட்கப்பட்டாலும் சகித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சொல்ல வேண்டிய விஷயம், இன்றைய காலத்திலே உலமாக்கள் தங்களுடைய வருமானத்தை எதிர்பார்த்து யாரும் மஸ்ஜிதிலே இமாமாகவோ முஅத்தீனாகவோ முஅல்லிமாகவோ இருப்பதிலே அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல கண்ணியத்தையாவது, மதிப்பையாவது, மரியாதையாவது கொடுங்கள். ஒரு பள்ளியில போய் பாத்தீங்கன்னா, ஏ இமாம் சாப் அதற்கு எவ்வளவு எடுத்துருவா, என்னங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனை கூட முஸ்லிம் சமுதாயத்திலே இப்படி அழைக்கக்கூடாது. என்ன நடத்தப்படுகிறது, எப்படி நடத்தப்படுகிறார்கள் பாருங்கள். இப்படியெல்லாம் நடத்தினால், அதாவது அவர்கள் அதாவது பணி வாங்குவதிலே தப்பில்லை, பணி செய்வதிலே யாரும் நாம் பணி செய்ய மாட்டோம் என்று சொல்லவில்லை. அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. முதலிலே உங்களது அன்பை அவர்களுக்கு கொடுங்கள், உங்களது கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களுக்கு மனம் இருக்கிறது, அவர்களுக்கு உணவுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், கண்ணியப்படுத்துங்கள். அப்போது அவர்களும் உங்களுக்காக தொழ வைக்கும் போது முழு ஈடுபாட்டோடு கண்ணியத்தோடு. என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்கள் எனக்கு பின்களாக நின்று தொழுகிறார்கள், அவர்களது தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்காக நான் இறையச்சத்தோடு தொழுவேன் என்ற பய உணர்வும் பாச உணர்வோடும் அவர் தொழ வைத்தார். அவரை அவமரியாதை செய்து கேவலப்படுத்தி அவரை இன்சல்ட் செய்து விட்டு நீங்கள் பின்னால் என்றால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இவருக்குள்ளா நம்ம தொழுவு வைக்கணுமா, வருமா இல்லையா யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆகவே சமுதாயத்திலே ஆலிம்களோடு நெருக்கமாகுங்கள், அவர்களுக்கும் தேவையான நல்ல காரியங்களை அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்காகவே தங்களது வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து விட்டு உலக பொருளாதார கல்வியை தேடி எங்கேயாவது அவர்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை தேடி சென்றிருக்கலாம், அதையெல்லாம் விட்டுவிட்டு கிராமங்களிலோ முஹல்லாக்களிலோ முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக பணி செய்ய வந்திருக்கிறார்களே, அவர்களோடு உங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்தி உங்களுடைய நல்ல காரியங்களிலே அவர்களையும் ஈடுபடுத்தி நம்முடைய முஹல்லாக்கள் செழிப்பாக்குவதற்கு முஸ்லிம் பிள்ளைகள் குர்ஆனையும் சுன்னாவையும் கற்று அதன்படி நடப்பதற்கு ஒரு வழிகாட்டிகளாக அவர்களை ஆக்குங்கள். ஏதோ சில சடங்குகளை செய்து கொடுப்பதற்கு மட்டும் அவர்களை மதரசாக்கள் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று தயவு செய்து எடை போட்டு விடாதீர்கள். உங்களை சமூகமாக ஒரு உம்மத்தாக வழிநடத்துவதற்கு அவர்களை மதரசாவில் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி தொழுகை நடத்த வேண்டும், உங்களது மார்க்க காரியங்களை உங்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும், நன்மைகளை உங்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக மதரசாக்கள் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகவே அதை புரிந்து கொண்டு அவர்களும் சமுதாயத்தினுடைய தேவைகளை புரிந்து சமுதாயத்தினுடைய இந்த இக்கட்டான ஒரு நிலையை அறிந்து சமுதாயத்தை எப்படி மீட்டெடுப்பது, சமுதாயத்தை எப்படி வழிகேட்டிலிருந்து அனாச்சாரங்களிலிருந்து சீர்கேடுகளிலிருந்து சுன்னத்திற்கும் நபி வழிக்கும் குர்ஆனுக்கும் கண்ணியத்திற்குரிய அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலையிலிருந்து சமுதாயத்தை எப்படி அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான வழிக்கு கொண்டு வருவது என்று சிந்தித்து அவர்களும் பாடுபட வேண்டும், நாமும் அவர்களுக்காக ஒத்துழைப்பு தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது அவனுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இந்த மஸ்ஜிதையும் ஏற்று அருள்வானாக. எப்போதும் இந்த மஸ்ஜிதிலே வணக்க வழிபாடுகள் நடப்பதற்கும் இந்த மஸ்ஜித் மக்களுக்கு நேர்வழியின் ஒரு ஒளிவிளக்காக அமைவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபிக் செய்வானாக. முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மஸ்ஜிதை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹுவிற்காக மஸ்ஜிதை கட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உடலிலும் பொருளிலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் அவனுடைய அருள் வளங்களை நிறைவாக செய்வானாக. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை கொண்டு சிறப்பாக்கி வைப்பானாக. மார்க்கத்திற்கு முரணான எல்லா தீய காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நமது மறுமை வாழ்க்கை இம்மை வாழ்க்கையோட சீரான சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் நசீபாக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.